ஓம் சாந்தி. 9/8/2023. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகும்போதுதான் ஞானத்தின் தாரணை ஏற்படும். ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் குழந்தைகளுக்குதான் தந்தையின் நினைவு இருக்கும். கேள்வி: எந்த ஒரு தவறின் காரணமாக மனிதர்கள் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று கூறியுள்ளார்கள்? பதில்: மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா என்று கூறினார்கள். இதே தவறின் காரணமாக ஆத்மாவில் எதுவுமே ஒட்டுவது இல்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் எதனாலும் பாதிப்படையாதவர் ஒரே ஒரு சிவபாபா ஆவார். அவருக்குதான் துக்கம் சுகம் இனிப்பு கசப்பு போன்ற அனுபவங்கள் எதுவும் இல்லை. ஆத்மாவோ குறிப்பிட்ட இந்த பொருள் புளிப்பாக உள்ளது என்று கூறுவார். தந்தை கூறுகிறார், என் மீது எந்த ஒரு பொருளின் விளைவும் ஏற்படுவது இல்லை. நான் இந்த பதிவுகளிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறேன், ஞான கடலாக இருக்கிறேன். அதே ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறேன். பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இதை யார் கூறினார்கள்? ஆத்மாக்கள் இந்த உறுப்புகள் மூலமாக கூறினர். ஆத்மா சாந்த சொரூபமானது. ஆத்மாவாகிய எனக்கு இந்த சரீரம் கிடைக்கும் பொழுது நான் பேசக்கூடியவன் ஆகிறேன். சரீரத்தின் மூலமாக அநேக விதமான கர்மங்கள் செய்கிறேன். முதன் முதலில் இதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மற்ற சத்சங்கங்களில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கூறுகிறார்கள், தேகதாரிகள் பேசுகிறார்கள், குறிப்பிட்ட இந்த மகாத்மா அமர்ந்துள்ளார் என்று கூறுவார்கள். இங்கு இந்த விஷயங்கள் இல்லை. நாமோ ஆத்மாக்களாவோம். இந்த சரீரம் என்ற உறுப்புகள் ஆகும் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா பரம்பிதா பரமாத்மா மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவருக்கு ஒரே ஒரு பெயர் சிவன் என்பதாகும். இந்த சமயம் கேட்பதற்காக குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். யார் கூறுகிறார்? எல்லை இல்லாத தந்தை பரமபிதா பரமாத்மா. பரமபிதா பரமாத்மா என்று கூறப்படும் பொழுது புத்தி நினைவு மேலே சென்று விடுகிறது. சிவன் என்றால் புள்ளி, ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளியாவார். ஆனால் அவர் பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் தந்தை ஆவார். மற்ற ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார்கள். நான் ஆத்மா. இந்த சரீரம் மூலமாக எனது பரலோக தந்தையின் குழந்தையாக ஆகியுள்ளேன். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். மற்ற எல்லா இடங்களிலும் மனிதர்கள் மனிதர்களுக்காக விளக்குகிறார்கள். ஒரு சிலர் கீதை பாராயணம் செய்கிறார்கள். அவர்கள் கூட கீதையை நினைவு செய்து கீதையின் பகவான் இந்தவாறு கூறியுள்ளார் என்று கூறுவார்கள். பகவான் சாகாரத்தில் இந்த கீதையை கூறியிருந்தார் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் அமர்ந்து வேத சாஸ்திரம் கூறுகிறார்கள். வேதங்களை மனிதர்கள் இயற்றியிருக்கிறார்கள். நிராகார பகவான் வேதங்களை உருவாக்குவது இல்லை. வியாசரோ மனிதராவார். வியாசரை பரமாத்மா என்று கூற மாட்டார்கள். பரமபிதா பரமாத்மாவோ புள்ளி வடிவமானவர். குழந்தைகள் சாகாரத்தில் இருக்கிறார்கள். சாகார ரூபம் உள்ளது. தந்தை நிராகாரர் ஆவார். தந்தை கூறுகிறார், நான் ஒரு பொழுதும் சிறியது பெரியதாக ஆவது இல்லை. நீங்கள் சிறியவர் பெரியவராக ஆகிறீர்கள். என்னை பரமபிதா என்றே கூறுகிறார்கள். மனிதன் முதலில் பாலகனாக ஆகி பிறகு பெரியவனாக ஆகி தந்தை ஆகிறார். நானோ என்றைக்குமே தந்தையாகவே இருக்கிறேன். நான் பாலகன் ஆவது இல்லை. எனது ஒரே ஒரு பெயர் சிவன் ஆகும். உங்களுக்கு 84 பெயர்கள் கிடைக்கின்றன. ஏனென்றால் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். நானாகிய பரமபிதாவோ புள்ளி வடிவமாக உள்ளேன். பூஜைக்காக மட்டுமே பக்தி மார்க்கத்தினர் பெரிய ரூபம் அமைத்து வைத்துள்ளார்கள். எப்படி ஒருவருடைய பெரிய சித்திரம் அமைக்கிறார்கள் அல்லவா புத்தருடைய மிக பெரிய சித்திரம் அமைக்கிறார்கள். இவ்வளவு உயரமான மனிதரோ இருப்பது இல்லை. இப்படி மதிப்பு கொடுக்கிறார்கள். மிக உயர்ந்தவராக இருந்தார் என்று கருதுகிறார்கள். தந்தையோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார், பெரியதிலும் பெரியவர் பரமபிதா பரமாத்மா. தந்தை அமர்ந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார். என்னை சிவன் என்று கூறுகிறார்கள். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நாம் நிராகார சிவபாபாவிற்கு எதிரில் செல்கிறோம் என்று நீங்கள் உணர வேண்டும். என்னை என்றுமே பரமபிதா பரமாத்மா என்றே கூறுவார்கள். மனித சிருஷ்டிக்கு வித்தாக உள்ளேன். பரமாத்மா அமர்ந்து விளக்குகிறார். ஆத்மாவிற்குதான் ஞானம் உள்ளது. பாடவும் செய்கிறார்கள். பரமபிதா பரமாத்மா அவர் ஞானத்தின் கடலாவார். நமக்கு ஞானம் கோரிக்கொண்டு இருக்கிறார். முதன் முதலில் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தேக அபிமானி ஆகக்கூடாது. ஆனால் நாடகப்படி நீங்கள் அனைவரும் தேக அபிமானி ஆக வேண்டியுள்ளது. இப்பொழுது மீண்டும் தந்தை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள். இவரும் குழந்தையாவார். ஆத்மா பரமபிதா பரமாத்மா பாட்டனாரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறது. லௌகீக சம்பந்தத்தில் புத்திரர்களுக்கு மட்டுமே ஆஸ்தி கிடைக்கிறது, கன்னிகைகளுக்கு கிடைப்பது இல்லை. எல்லை இல்லாத தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது. பரமபிதா பரமாத்மாவாகிய என்னுடையவராக நீங்கள் இருந்தீர்கள் மற்றும் இருக்கிறீர்கள். ஓ காட் ஃபாதர், ஓ பரம்பிதா பரமாத்மா என்று கூறுகிறார்கள் அல்லவா, மகிமை செய்கிறார்கள். யார் செய்வது? ஆத்மா. அந்த லௌகீக தந்தை ஷரீரத்தின் உடையவர். இவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். ஓ பரமபிதா பரமாத்மா என்று ஆத்மா அழைக்கிறது. அழிவற்ற தந்தையை நினைவு செய்து கொண்டே வந்துள்ளார்கள். ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கமாக உள்ளது. ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் நினைவு செய்வது ஆரம்பமாகிறது. நினைவோ தந்தையை தான் செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. இங்கோ மனிதர்களுக்கு அநேகரின் நினைவு இருக்கிறது. குருமார்கள் அந்த ஒருவரின் நினைவை மறக்க வைத்து விடுகின்றனர். சர்வ வியாபியாக இருக்கிறார் என்றால் இறைவன் அல்லது தந்தை என்று யாருக்கு கூறுவது? தந்தை அடிக்கடி கூறுகிறார், குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நாம் ஸ்ரீமத்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று உணருங்கள். நான் ஆத்மா பாபாவின் நினைவில் உணவு உட்கொண்டு இருக்கிறேன். நினைவின் மூலமாக பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. நினைவு ஒன்றும் அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் தந்தையின் பெயரை மறக்க செய்து விட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரோ குழந்தை ஆவார். இவ்வளவு பெரிய பலன் அவசியம் தந்தைதான் அளித்துள்ளார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த பெயர்கள் எல்லாம் பின்னால் வைக்கப்பட்டவை ஆகும். எனவே பரமபிதா பரமாத்மா மூலமாக நாம் இந்த ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாம் ஆத்மாக்கள் என்று புரிய வைக்கக்கூடிய வேறு எந்த பள்ளிக்கூடமும் இல்லை. முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தோம், பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாவில் துருபடுகிறது, எனக்குள்ளேயோ ஒரு பொழுதும் துருபடிவது இல்லை. நான் என்றைக்கும் உண்மையான தங்கமாக உள்ளேன். உங்களுடைய ஆத்மாக்கள் அனைவரும் இந்த சமயம் இரும்பு யுகத்தினுடையதாக ஆகியுள்ளது. மம்மா கூட கூறுவார், நான் சிவபாபாவிடம் என்ன கேட்டேனோ அதையேதான் கூறுகிறேன். சிவபாபாவோ சுயம் ஞான கடல் ஆவார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உண்மையில் நாம் பாபாவினுடையவர் ஆகியுள்ளோம். அவர் நமக்கு கற்பிக்கிறார். பாபா மூலமாக நாம் ஜீவன் முக்தி அடைகிறோம். ஜீவன் முக்தி என்றால் இந்த சரீரத்தில் வரத்தான் வேண்டும், ஆனால் சுகம் அனுபவிக்கவும் வேண்டும். முக்தி அனைவருக்கும் கிடைக்கிறது, ஆனால் ஜீவன் முக்தியில் வரிசைப்படியாக வருகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் முக்தி அடைவார்கள். துக்கத்திலிருந்து அரை கல்பத்திற்கு விடுவித்து விடுகிறார். பாபா கூறுகிறார், உங்களை விடுவித்து ஜீவன் முக்தி அளிக்கிறேன். பிறகு ஒருவர் எத்தனை பிறவிகளோ மற்றொருவர் எத்தனை பிறவிகளோ எடுக்கிறார்கள், ஜீவன் முக்தியை அனைவரும் அடைகிறார்கள். சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒருவர் ஆவார். யாரெல்லாம் தர்மஸ்தாபகர்களோ அனைவரும் புனர்ஜென்மம் எடுத்து இப்பொழுது தமோ பிரதானம் ஆகியுள்ளனர். நான் வந்து அனைவரையும் இந்த துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறேன். எனவே என்னை விடுவிக்க கூடியவர் என்று கூறுகிறார்கள். முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் என்று கூறுகிறார்கள். முக்தி என்றால் நமது வீடான சாந்தி தாமத்திற்கு செல்வது. தந்தை கூட பரம்தாமத்திலிருந்து வருகிறார். அது பரலோகம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் நிர்வாண தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டையும் நினைவு செய்கிறீர்கள். சொர்க்கம் மற்றும் நரகம் இங்கேயேதான் ஆகிறது. இந்த சமயம் இது நரகமாகும் என்று அனைவரும் அறிந்துள்ளார்கள். எவ்வளவு துக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். கருட புராணத்திலோ மனிதர்களுக்கு பயம் ஏற்படும் வகையில் பாவ கர்மங்களிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை எழுதிவிட்டுள்ளார்கள். துவாபர யுகத்திலிருந்து சாஸ்திரம் எழுத ஆரம்பிக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் வந்து பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை படைக்கிறேன். அவர்கள் பின் சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் ஆகிறார்கள். இரண்டு யுகங்களில் எந்த ஒரு தர்மத்தை உருவாக்க கூடியவரும் வருவது இல்லை. பிறகு ஒருவருக்கு பின்னால் ஒருவர் அனைவரும் வரிசைப்படியாக வருகிறார்கள் மற்றும் அவரவர் தர்மங்களை அறிந்திருக்கிறார்கள். இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்துவிடும். பிறகு தங்களை தேவதை என்று அழைத்துக் கொள்ள முடியாமல் இருப்பார்கள். தூய்மையற்றவர்கள் எப்படி ஸ்ரீ அல்லது சிரேஷ்டமானவர்கள் என்று கூறப்படுவார்கள்? தந்தைதான் சிரேஷ்டமானவராக உருவாக்குகிறார். தேவி தேவதைகள் சிரேஷ்டமானவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவர்களுடைய படங்களும் உள்ளன. ஆனால் தேவி தேவதா தர்மம் எப்பொழுது இருந்தது, யார் உருவாக்கினார்கள் என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். சத்தியுகத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. இப்பொழுது முக்தி ஜீவன் முக்தியின் வாசல்கள் திறந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான் ஆவார். இங்கோ பாருங்கள், ஜகத் மாதா என்ற பட்டத்தை கூட ஒரு சிலருக்கு அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் ஜகத் அம்பா இவர் அல்லவா? ஜகத் பிதாவாகவும் ஆசிரியராகவும் ஜகத் குருவாகவும் இருப்பவர் இவர் போல வேறு யாராகவும் இருக்க முடியாது. மனிதர்கள் தங்கள் மீது இது போல அநேக பேர் வைத்துக் கொண்டாலும் கூட சரி, ஆனால் அவ்வாறு இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் இங்கே இந்த விகாரிகள் கூட தங்கள் மீது அந்த பட்டத்தை வைத்துக் கொள்கிறார்கள். மனிதர்கள் எவ்வளவு முட்டாள்கள் ஆகிவிட்டுள்ளார்கள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து அவர்களது பட்டத்தை தங்களுக்கே கொடுத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி ஒரே ஒருவருடையது. சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒருவர். ராமர் என்று கூறினாலும் கூட அதுவும் ஒரே ஒரு நிராகாரராக இருப்பவரை தான் குறிக்கும். பாரதவாசிகளுக்கு தங்களது தர்மத்தை யார் மற்றும் எப்பொழுது உருவாக்கினார்கள் என்று தெரியாது. தந்தை கூறுகிறார், ஒருவர் ஏதோ ஒரு தேவியை நினைவு செய்கிறார், ஒருவர் கிருஷ்ணரை, ஒருவர் குருவை நினைவு செய்கிறார்கள். குருவின் படத்தை கூட மாட்டி வைக்கிறார்கள். உங்களுக்கு சித்திரங்களுடன் வேலை இல்லை. யாருக்கு சித்திரம் இல்லையோ அவர் விசித்திரமானவர். ஆத்மா சித்திரமற்றதாக உள்ளது. எப்படி தந்தை விசித்திரமாக உள்ளாரோ அவ்வாறே குழந்தைகளும் சித்திரமற்றவர் ஆவார்கள். ஆத்மாதான் கேட்கிறது, பாபா இந்த சரீரத்தை கடனாக எடுத்துள்ளார், இயற்கையின் ஆதாரமின்றி நான் எப்படி ஞானம் அளிப்பேன் என்று கூறுகிறார். ராஜயோகத்தை எப்படி கற்பிப்பேன் பகவான் என்று நிராகாரருக்கு கூறப்படுகிறது. அவர் தூய்மை இல்லாத உலகத்தில் வரவேண்டி உள்ளது. கிருஷ்ணரை கடலில் ஆல இலையில் வந்தார் என்று காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. கிருஷ்ணரோ உலகத்தின் முதல் இளவரசர் ஆவார். அங்கு வேறு எந்த தர்மமும் இல்லை. அத்வைத ராஜ்யம் இருக்கும். பிறகு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. பின்னர் அநேக விதமான தர்மங்கள் ஸ்தாபனையாகி கொண்டே போகின்றன. எனவே பாபா இந்த சரீரத்தில் வந்து நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா கூறுகிறார், நான் அஷரீரியாக உள்ளேன். இந்த சரீரம் மூலமாக உங்களுக்கு ஞானம் அளிக்கிறேன். நான் ஞானக்கடல். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை விளக்குகிறார். இறைவன் அல்லது பரமாத்மா என்று மட்டும் கூறுவதால் தந்தையின் சம்பந்தம் மறந்துவிடுகிறது. பரமாத்மா தந்தையாவார். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இதை மறந்து விடுகிறார்கள். அவர் நமது தந்தையாவார், படைப்பு கர்த்தா ஆவார். நாம் அவரது படைப்பு, அவர் படைத்துள்ளார். யாராவது ஒருவர் படைப்பு கர்த்தாவாக இருப்பார் அல்லவா? ஆண்கள் எல்லைக்கு உட்பட்ட பிரம்மா ஆவார்கள் என்பதை பாபா விளக்கியுள்ளார். குழந்தைகளை படைக்கிறார்கள். முதலில் ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மூலமாக குழந்தைகளை படைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், நான் இவர் மூலமாக படைக்கிறேன். ஸ்திரீ அவசியம் தேவை அல்லவா? பாபாவிற்கு கூறுவதே, தாயும் நீயே, தந்தையும் நீயே. எனவே இவர் மூலமாக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். இவர் தாயாகி விட்டார். இவர் மூலமாக ஸ்வீகரித்துக் கொள்கிறார். எனவே உங்களை பிரம்மாவின் வாய்வழி பிறந்தவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் இவர் மூலமாக தந்தையினுடையவர் ஆகியுள்ளீர்கள். இது மிகவும் அதிசயமான விஷயங்கள். சாஸ்திரங்களில் இவை இல்லை. எனக்கு ஞானம் நிறைந்தவர், அனைத்தும் அறிந்தவர் என்று கூறுகிறார்கள். பரமாத்மா அனைவருடைய மனதிற்குள் இருக்கும் விஷயங்களை அறிவார். தாட் ரீடர் என்று மனிதர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இத்தனை பேர் அனைவருக்குமாக தாட் ரீடர் எவ்வாறு மனதின் எண்ணங்களை அறிய முடியும்? நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். நான் சைத்தன்யமாக உள்ளேன், சத்தியமானவன். ஆத்மா கூட சைத்தன்யமானது, ஷரீரம் அசத்தியமானது, அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மாவோ இறப்பது இல்லை. ஆத்மா இந்த ஞானத்தை கிரகிக்கிறது. நானாகிய பரம்பிதா பரமாத்மா எதனாலும் பாதிக்கப்படுவது இல்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது துக்கம் சுகம் அல்லது கசப்பு இனிப்பான பொருள் ஆகியவற்றின் பாதிப்பு எனக்குள் ஏற்படுவது இல்லை. நான் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நிர்லேபாக உள்ளேன், ஞானத்தின் கடல் ஆவேன். மனிதர்கள் பிறகு ஆத்மா நிர்லேப் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் ஆத்மாதான் பரமாத்மா என்கிறார்கள். ஒருவர் கூறினார் என்றால் அவ்வளவுதான், அவருக்கு பின்னால் பின்பற்றிக் கொண்டே இருப்பார்கள். நான் நிர்லேப் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். எனக்கு ஒன்றும் உவர்ப்பு புளிப்பு சுவை இல்லை. இது இவரது ஆத்மா கூறுகிறது. குறிப்பிட்ட இந்த பொருள் புளிப்பாக இருக்கிறது என்று எனக்குள் முழு சிருஷ்டியின் ஞானம் உள்ளது. அதை ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறேன். நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மா மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் உணர வேண்டும். இங்கோ உண்மையிலேயே பகவான் கூறுகிறார், இறைவன் படைப்பு கர்த்தா ஒருவர் ஆவார் என்ற நம்பிக்கை தேவை. முதன் முதல் முக்கியமான விஷயம் பாரதத்தின் உடையது. பாரதம் அழிவில்லாத கண்டம். இந்த பாரதம் பதீத பாவன தந்தையின் ஜென்ம பூமி ஆகும். இது மிகவும் உயர்ந்த கண்டம். இங்கு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். தந்தை மீண்டும் தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் வந்து ஆஸ்தி எடுப்பார்கள். இதற்கு நாற்று நடப்படுவது என்று கூறப்படுகிறது. ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் என்று பாபா விளக்கினார். பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்கிறோம், படிக்கிறோம், படிப்பிக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, சித்திரத்தை மறந்து அஷரீரியாகி விசித்திர தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் புத்தி மூலமாக மறக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அவசியம் தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வரதானம் அலௌகீக வாழ்க்கையின் நினைவு மூலம் உள்ளுணர்வு, நினைவு மற்றும் பார்வையை மாற்றக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விளக்கம், பிராமண வாழ்க்கையை ஓர் அலௌகீக வாழ்க்கை என சொல்கிறார்கள். அலௌகீகம் என்பதன் பொருள் இந்த உலகத்தை போன்றது இல்லை. பார்வை, நினைவு மற்றும் உள்ளுணர்வு அனைத்திலும் மாற்றம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆத்மா சகோதர சகோதரன் என்ற உள்ளுணர்வு மற்றும் சகோதர சகோதரி என்ற உள்ளுணர்வு இருக்க வேண்டும். நாம் அனைவரும் நமக்குள் ஒரு பரிவாரத்தை சார்ந்தவர்கள். இந்த உள்ளுணர்வு இருக்க வேண்டும். திருஷ்டி மூலம் கூட ஆத்மாவை பாருங்கள், ஷரீரத்தை பார்க்காதீர்கள். அப்போது மறுபிறவி என சொல்வார்கள். அத்தகைய சிரேஷ்ட வாழ்க்கை கிடைத்துள்ளது என்றால் பழைய வாழ்க்கையின் நினைவு வர முடியாது. ஸ்லோகன், எப்பொழுதும் சுத்தமான உணர்வில் இருப்பீர்களானால் அசுத்த உணர்வு என்ற ஃப்ளூ அருகில் கூட வர இயலாது. ஓம் சாந்தி.